Welcome once again to Words of Life.
மீண்டும் ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம்.
Today we want to consider the subject of finding God's will.
தேவ சித்தத்தை கண்டுபிடிப்பது எப்படி என்கிற தலைப்பிலே நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம்.
To begin with, we'll read Ephesians 5 verse 17.
அதற்கு ஆரம்பமாக எபேசியர் 5:17 நாம் வாசிப்போம்.
Here it says, "Don't be foolish, but understand what the will of the Lord is."
நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று அறிந்து கொள்ளுங்கள்.
What does that mean?
இதனுடைய பொருள் என்ன?
A person who does not understand the will of God is foolish.
கர்த்தருடைய சித்தத்தை அறியாதவன் மதியற்றவன்.
Wisdom is to understand the will of God.
ஞானம் என்பது தேவ சித்தத்தை உணர்ந்து கொள்ளுதல்.
If you want to live as a wise person, you must understand the will of God first.
ஞானமுள்ளவனாய் நீ வாழ வேண்டும் என்று விரும்பினால் முதலாவது தேவ சித்தத்தை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும்.
Because God has made a plan for your life.
என்றால் தேவனுடைய வாழ்க்கைக்கு என்ன ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார்.
Just like fathers make plans for their children.
பெற்றோர்கள் தகப்பன்மார் தங்கள் பிள்ளைகளுக்கு என்ன ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார்கள்.
They go and get admission for them in the kindergarten class.
முதலாவது LKG ல அட்மிஷன் வாங்குகிறார்கள்.
And then they go and get admission for them in a college.
பிறகு கல்லூரியிலே போய் அட்மிஷன் வாங்குகிறார்கள்.
Encourage them to write competitive examinations.
போட்டி தேர்வுகளை எழுதுவதற்கு உற்சாகப்படுத்துகிறார்கள்.
They guide their children into a career.
அவர்கள் எப்படியாவது ஒரு நல்ல ஒரு வேலை ஸ்தலத்தை அடைய வேண்டும் என்பதற்காக வழிநடத்துகிறார்கள்.
They guide their children into marriage.
திருமணத்திற்காக அவர்களை வழிநடத்துகிறார்கள்.
And many areas parents guide their children.
பல பகுதிகளிலே பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை வழிநடத்துகிறார்கள்.
They don't bring their children to birth and say, "Okay, take care of yourself."
குழந்தையை பெற்ற உடனே சரி நீ உன்னையே பொறுப்படுத்திக் கொள் என்று சொல்லி விட்டு விடுவதில்லை.
A lot of animals are like that.
அநேக விலங்குகள் அப்படி இருக்கிறது.
But not human beings.
மனிதர்கள் அப்படி அல்ல.
God is much better than any earthly father.
பூமிக்குரிய எந்த தகப்பனை காட்டிலும் தேவன் நல்ல ஒரு தகப்பன்.
He's got a plan for your life from the time you are born again.
நீ மறுபடியும் பிறந்ததிலிருந்து உன்னுடைய வாழ்க்கைக்கு என்ன ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார்.
He planned whom you should marry, what job you should have.
எந்த வேலை செய்ய வேண்டும், யாரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும்.
Where you should live.
எங்கே வாழ வேண்டும்.
What you should do.
என்ன செய்ய வேண்டும்.
Now whether you fulfill that plan or not is up to you.
அந்த திட்டத்தை நிறைவேற்ற போகிறாயா இல்லையா என்பது உன்னை பொறுத்த காரியம்.
Because God doesn't force anybody.
ஏனால் தேவன் யாரையும் கட்டாயப்படுத்துகிறவர்
அல்ல. The Bible speaks of the Holy Spirit filling people and demons possessing people.
பரிசுத்த ஆவியானவர் ஜனங்களை நிறைக்கிறார், பிசாசு ஜனங்களை பிடிக்கிறது என்று வேறு
சொல்லுகிறது. There's a lot of difference between demon possession and spirit filling.
ஆவியில் நிறையப்படுதலுக்கும் பிசாசுனாலே பிடிக்கப்படுவதற்கும் பல வித்தியாசங்கள் உண்டு.
The difference is this, that when a demon possesses a person, the man loses control of himself.
ஒரு மனிதனை பிசாசு பிடிக்கும் பொழுது அந்த மனிதன் தன்னுடைய சுய நினைவை இழந்து விடுகிறான்.
He doesn't know what he's saying, what he's, where he's going.
அவன் என்ன பேசுகிறான், எங்கே போகிறான் என்பதை அவன் அறிவதில்லை.
When the Holy Spirit fills a person,
பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபரை நிறைக்கும் பொழுது,
he has more control over himself than before.
இதற்கு முன்பதாக இருந்ததை விட இப்பொழுது அவன் இன்னுமாய் கட்டுப்பாடுகளோனாய்
மாறுகிறான்.
இப்பொழுது அவன் நாவை கட்டுப்படுத்துகிறான், கண்களை கட்டுப்படுத்துகிறான்.
The fruit of the spirit is self control.
ஏனென்றால் ஆவியின் கனி சுய கட்டுப்பாடு.
The Holy Spirit does not control him.
பரிசுத்த ஆவியானவர் அவனை கட்டுப்படுத்துவதில்லை.
The power
அவனுக்கு பலனை தருகிறான்.
Allows him to choose.
அவனே தேர்ந்து கொள்ள முடியாய் அனுமதிக்கிறார்.
He does not sort of rule him like a demon possessed demons possess a person.
பிசாசு எப்படி ஒருவனை கட்டுப்படுத்துகிறதோ பிடிக்கிறதோ அதே போல ஆவியானவர் செய்கிறார்.
God's plan for your life, God doesn't force you to live according to it.
ஆகவே தேவன் தம்முடைய சித்தத்தின்படியா நீ வாழ வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறவர் அல்ல.
You are converted when you are young.
நீ வாலிபனா இருக்கும்போது மறந்திருமே.
From that time you realize God has got a plan for your life.
அந்த நாளிலிருந்து தேவன் வாழ்க்கைக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்தால்,
and you seek his will,
அவருடைய சித்தத்தை நீ தேடினால்,
by the time you come to the end of your life, you can look back on a life that is really lived in a worthwhile way.
உன்னுடைய வாழ்க்கை முடிவிலே வரும்போது நீ திரும்பி பார்த்தால் நான் பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறேன் என்பதை நீ சொல்ல முடியும்.
But if you spend your life doing your own will,
அல்லது உன் சொந்த சித்தத்தை செய்தே உன் வாழ்க்கையை கழித்தால்,
if you read the Bible and go to meetings,
நீ வேதத்தை வாசித்து கூட்டங்களுக்கு போனாலும்,
at the end of your life, you can be very frustrated.
நீ வாழ்க்கையின் முடிவிலே மிகவும் அதிருப்தியுள்ளவராய் மாற முடியும்.
Even if you made a lot of money,
நிறைய பணம் சம்பாதித்திருந்தாலும்,
even if your children are all born again,
பிள்ளைகள் எல்லாம் மனம் திரும்பி இருந்தாலும் கூட,
the question is, at the end of your life, did you do the will of God for your life?
உன்னுடைய வாழ்க்கைக் கண்ட தேவ சத்தத்தை நீ செய்தாயா என்பதுதான் கேள்வி.
So it says here, don't be foolish, but understand what the will of the Lord is.
ஆகவே மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்க.
Therefore, verse 16, make the most of your time.
ஆகவே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க.
Verse 15, don't walk as unwise men, but as wise men.
ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்க.
And in order to live like this,
இப்படி வாழ்வதற்காக,
verse 18, be filled with the Holy Spirit.
18 வசனத்திலே வாசிக்கிறோம், ஆவியாலே நிறைந்திருங்கள்.
So you need to be filled with the Holy Spirit and understand God's will.
ஆகவே நீ தேவனுடைய ஆவியாலே நிரப்பப்பட்டு தேவ சித்தத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும்.
Now in Ephesians chapter 2,
எபேசியர் 2 அதிகாரம்
verse 10,
10 வசனம்,
it says here,
இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது,
God has earlier itself planned certain works that we should walk in them.
நாம் சில வழிகளில் நடக்க வேண்டும் என்பதை தேவன் ஏற்கனவே தீர்மானித்திருக்கிறார்.
He has prepared them.
ஏற்கனவே அவர்கள்
ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறார்கள். The people are all prepared.
சூழ்நிலைகள் ஜனங்கள் எல்லாருமே ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறார்.
God has marked out a path for you.
உனக்கென்று ஒரு வழியை தேவன் குறித்திருக்கிறார்.
You got to walk in it.
அந்த குறித்த வழியில போக வேண்டும்.
He doesn't give you a blueprint for the whole thing right at the beginning.
ஆரம்பத்திலேயே முழு வாழ்க்கைக்குமான ஒரு சித்தத்தை கொடுப்பதில்லை.
When the Lord brought the Israelites out of Egypt,
எகிப்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்கள் விடுதலை ஆக்கிற போது,
He didn't give them a map of the wilderness and say this is the way to Canaan.
வனாந்தரத்திலே உள்ள அந்த மேப்பை கொடுத்து இதுதான் கானானுக்கு போகிற வழி என்று கொடுக்கவில்லை.
That's the way we would guide people today.
இன்றைக்கு நாம் அப்படித்தான் வரைபடத்தை கொடுத்து ஜனங்களை நடத்தலாம்.
But he had a better way.
ஆனால் அவருக்கு மேன்மையான ஒரு வழி இருந்தது.
He gave them a pillar of cloud and fire to lead them day by day.
ஒவ்வொரு நாளும் அவர்களை வழிநடத்த முடியாக அக்னி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பத்தை கொடுத்தார்.
And that is a picture of the Holy Spirit.
அது பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்கிறது.
To guide them day by day. Now stop, now go.
இப்பொழுது நீ நில், இப்பொழுது நட என்று சொல்லப்படுவது போல.
If you get a map, it doesn't tell you when to stop and when to move.
ஒரு வரைபடம் உங்களுக்கு இருந்ததென்றால் எப்பொழுது புறப்பட வேண்டும், எப்பொழுது நிற்க வேண்டும் என்பதை அந்த வரைபடம் சொல்லாது.
When you have the Holy Spirit, it tells you where to stop and when to move on.
அல்லது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு இருக்கும்போது எப்பொழுது புறப்பட வேண்டும், எப்பொழுது நிற்க வேண்டும் என்று சொல்லுவார்.
You are too tired to move on, the pillar of cloud will stop.
நீ போவதற்கு இன்னமாய் களைப்புற்றிருந்தால் அக்கினி ஸ்தம்பமானது அங்கே நின்றுவிடும்.
The map can't show you that.
ஆனால் வரைபடம் அதை உங்களுக்கு காண்பிக்காது.
So God leads us day by day by the Holy Spirit.
ஆகவே ஆவி தேவன் நம்மை ஆவியானவரால் ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகிறார்.
Obey one day, He will lead you to the next day.
ஒரு நாளில் நீ அவருக்கு கீழ்ப்படிந்தால் அடுத்த நாள் வழிநடத்துவார்.
Step by step, He opens up the way before us.
உனக்கு முன்பாக படிப்படியாக வழியை திறக்கிறார்.
That is the paraphrase of Proverbs 4:12.
நீதிமொழிகள் 4:12 விளக்கம் இதுதான்.
As you go step by step, I will open the way before you.
படிப்படியாக நீ போகும்பொழுது உனக்கு வழிகளை திறப்பேன்.
That is how God leads us.
இப்படித்தான் தேவன் நம்மை நடத்துகிறார்.
And each point you must say, Lord, what is your will?
ஒவ்வொரு கட்டத்திலேயும் ஆண்டவரே சித்தம் என்ன என்று கேட்க வேண்டும். யாரை திருமணம் செய்ய வேண்டும்?
Which of these jobs should I take?
இதில் எந்த வேலையை நான் தேர்வு செய்ய வேண்டும்?
Where should I live?
நான் இங்கே வாழ வேண்டும்?
Now Lord, what is the gift you have for me?
ஆண்டவரே இப்பொழுது எனக்கு என்ன வரத்தை வைத்திருக்கிறீர்கள்?
He doesn't speak from heaven.
அவர் வானத்திலிருந்து பேசுவதில்லை.
He renews our mind and shows us his will.
அவர் நம்முடைய மனதை புதிதாக்கி தம்முடைய சித்தத்தை அறிந்து கொள்ள செய்கிறார்.
See Romans chapter 12.
ரோமர் 12 அதிகாரம்
and verse 2.
இரண்டாம் வசனம்.
It says here,
இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது,
if you allow your mind to be renewed,
உங்களுடைய மனம் புதிதாக்க முடியாத நீங்கள் அனுமதித்தால்,
you can find out what is the perfect will of God.
தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்ன என்பதை நீ கண்டுபிடிக்கலாம்.
So it's not by a voice from heaven that we find out God's perfect will.
அது வானத்திலிருந்து வரக்கூடிய சத்தத்தை நிமித்தமாக தேவ பரிபூர்ண சத்தத்தை கண்டுபிடிக்க முடியாது. அது பழைய ஏற்பாடு.
By a voice from heaven.
சில சமயத்தில் வானத்திலிருந்து சத்தம்.
Sometimes through a prophet who found God's will and told you what it was.
சில சமயத்தில் தேவ சித்தத்தை கண்டுபிடித்து உனக்கு சொல்லுகிற ஒரு தீர்க்கதரிசி.
But that old covenant has been abolished.
அந்த பழைய உடன்படிக்கையானது நீக்கப்பட்டு
the method has been changed.
அந்த முழு முறைமையும் மாறிவிட்டது.
Now it says in Hebrews 8 11 all will know me personally.
இப்பொழுது எபிரேயர் 8 அதிகாரம் 11 வசனத்தில் எல்லாரும் என்னை தனிப்பட்ட விதத்தில் அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
Now you can know God's will yourself without going to a prophet and without a voice from heaven.
ஆகவே இப்பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் இல்லாமல் ஒரு தீர்க்கதரிசனத்திலே போகாமல் தேவ சத்தத்தை அறிந்து கொள்ள முடியும்.
By the renewal of your mind.
உங்களுடைய மனம் புதிதாக்குவதனாலே அறிந்து கொள்ள முடியும்.
We thought about that in an earlier session.
இதற்கு முந்தின ஒரு நிகழ்ச்சியில் இதை குறித்து தியானித்தோம்.
Our mind is renewed as we read God's word in the New Testament particularly.
குறிப்பாக புதிய ஏற்பாட்டை நாம் அதிகம் அதிகமாக வாசிக்க வாசிக்க நம்முடைய மனம் புதிதாக
அண்டர்ஸ்டாண்ட் காட்ஸ் வேஸ்.
தேவ வழிகளை நாம் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறோம்.
திங்க் லைக் காட் திங்ஸ்.
தேவன் என்னது போல என்ன ஆரம்பிக்கிறோம்.
And as we begin to think like God thinks, we begin to know His will.
நாம் தேவ என்னுகிறது போல என்ன ஆரம்பித்தால் அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள ஆரம்பிக்கிறோம்.
That is God's way.
அதுதான் தேவனுடைய வழி.
That means
அதனுடைய பொருள்,
we are not conformed to this world's way of thinking.
இந்த உலகத்துக்கு ஒத்தவிதமாக நாம் எண்ணுவதில்லை.
That's what it says in this verse.
அதைத்தான் இந்த வசனத்தில் பார்க்கிறோம்.
Don't be conformed to this world, but be transformed by the renewing of your mind.
இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள்.
Worldliness is not found in our dress.
உலகம் நம்முடைய ஆடையிலே காணப்படுவதல்ல.
Worldliness is found in our mind.
உலகம் நம்முடைய சிந்தையிலே காணப்படுகிறது.
From the mind, it affects our dress and so many other things.
மனதிலிருந்து அது நம்முடைய ஆடைகளையும் மற்ற காரியங்களையும் பாதிக்கிறது.
It's in the mind that worldliness comes.
உலகம் முதலாவது வரக்கூடிய இடம் மனது.
And it's in the mind that we are renewed to think like God thinks.
மனதிலே தான் நாம் தேவன் சிந்திக்கிறது போல சிந்திக்க ஆரம்பிக்க வேண்டும்.
So we've got to get out of our mind all these worldly values.
ஆகவே உலக பிரகாரமான மதிப்பீடுகளிலிருந்து நாம் வெளியே வர
வேண்டும்.
இல்லாத பட்சத்தில் தேவ சத்தத்தை கண்டுபிடிக்க முடியாது.
Grown up from childhood acquiring worldly values.
இந்த உலக மதிப்பீடுகளை பெற்றுக்கொண்டே நாம் சிறு பிராயம் முதல் வளர்ந்து விட்டோம்.
Money is important.
பணம் முக்கியம்.
The opinion of men is important.
மனிதனுடைய அபிப்பிராயம் முக்கியம்.
We must keep people happy.
நாம் ஜனங்களை சந்தோஷமாய் வைத்திருக்க வேண்டும்.
We must live a comfortable life.
ஒரு சொகுசான வாழ்க்கை வாழ வேண்டும்.
We must save up plenty for the future.
எதிர்காலத்துக்கு நிறைய பணம் சேர்த்து வைக்க வேண்டும்.
Now these are all worldly sense of values.
இவைகளெல்லாம் உலக ரீதியான மதிப்பீடுகள்.
When we come to Christ,
கிறிஸ்துவண்டை வரும்பொழுது,
Jesus doesn't say you shouldn't save anything, any money for the future.
எதிர்காலத்துக்கு நீ பணத்தை சேமிக்க கூடாது என்று இயேசு சொல்லவில்லை.
He says your trust must not be in that money but in God.
ஆனால் உன் நம்பிக்கையானது அதில் இருக்க கூடாது தேவனிடத்தில் இருக்க வேண்டும்.
And he says you must seek to please God now not man.
இப்பொழுது மனிதனை அல்ல தேவனையே பிரியப்படுத்த வேண்டும்.
If man is offended, we are not bothered.
மனிதன் மனத்தாங்கல் அடைந்தால் நாம் அதை குறித்து கவலைப்படுவதில்லை.
We don't go out of the way to offend people.
மக்களை மனத்தாங்கல் அடைய செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் அதை சொல்லுகிறதில்லை.
We try to please people to be pleasant to them.
நாம் மனிதர்களோடு நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பிரியப்படுத்த நாம் செய்கிறோம்.
That is not our goal.
ஆனால் அது நம்முடைய இலக்கு
அல்ல. To please God.
நம்முடைய இலக்கு தேவனை பிரியப்படுத்துவது.
And God's opinion becomes the only thing that matters.
இப்பொழுது காரியமெல்லாம் தேவனுடைய அபிப்பிராயம் என்ன என்பதுதான்.
Although we are careful not to do anything that will unnecessarily offend men.
தேவையில்லாமல் மக்களை இடற செய்வதை செய்கிற காரியத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும்.
Testimony must be good before men also.
என்றால் மனிதர்கள் மத்தியிலே நம்முடைய சாட்சி நல்லா இருக்க வேண்டும்.
But the whole value system in our mind changes.
ஆனால் நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த முழு மதிப்பீடுகளும்
மாறுகிறது. It says we will know what God's will is.
அப்படி இருக்கும் பட்சத்திலே தேவ சித்தம் என்ன என்று அறிந்து
கொள்வோம். We start with scripture.
ஆகவே ஆரம்பிக்கும் பொழுது வேதவசனத்தில்
ஆரம்பிக்கிறோம். Taught in scripture we obey.
வேதத்தில் தெளிவாய் போதிக்கப்பட்ட காரியங்களுக்கு நாம் கீழ்ப்படுகிறோம்.
And then we will know God's will in other areas.
அப்பொழுது மற்ற பகுதிகளிலே தேவ சத்தியத்தை அறிந்து கொள்ளலாம்.
Another passage is Proverbs chapter 3.
இன்னொரு வசனம் நீதிமொழிகள் 3 அதிகாரம்.
In Proverbs chapter 3 and verse 5 and 6.
நீதிமொழிகள் 3 அதிகாரம் 5 6 வசனங்கள்.
We read.
நாம் வாசிக்கிறோம்.
That we must trust in the Lord with all our heart.
நாம் முழு இருதயத்தோடு கர்த்தருக்கு நம்பிக்கை காட்ட
வேண்டும். And not lean on our own understanding.
நம் சுய புத்தியினால் சாயக் கூடாது.
That means when I'm trying to find God's will, don't think that my human reason will guide me.
தேவ சத்தியத்தை அறிந்து முயற்சிக்கும் பொழுது என்னுடைய
வழிநடத்தும்
என்று ஒன்றாம் அதிகாரத்தில் ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ள
ask in faith, he says.
ஆனால் அவன் விசுவாசத்தோடு கூட கேட்க கடவுள்.
To seek God for wisdom is to say, Lord, what is your will?
தேவ ஞானத்தை தேடுவது என்பது தேவ சத்தத்தை அறிந்து கொள்வதாக.
He says you must trust him, otherwise you'll get nothing from the Lord.
விசுவாசத்தால் தான் தேவனிடத்திலிருந்து ஒன்று கிடைக்கும் என்று பவுல்
சொல்கிறார். Trust in the Lord.
ஆகவே தேவனை நம்பிக்கை.
Don't just lean on your reason.
உன் சுய புத்தியினால் சாய வேண்டாம்.
Faith is not against reason.
விசுவாசம் சுய புத்திக்கு விரோதமானதல்ல.
Faith is beyond reason.
அந்த புத்திக்கு மேலாக போவதுதான் விசுவாசம்.
Like in mathematics, calculus is not against multiplication.
Calculus என்கிறதான பாடமானது பெருக்கல் பாடத்துக்கு எதிரானதல்ல.
It is beyond multiplication.
அந்த பெருக்கல் பாடத்துக்கு மேலாக உள்ளதுதான் calculus.
So if a person who has only studied multiplication does not understand calculus,
ஆகவே பெருக்கல் பாடத்தை மட்டும் படித்தவன் கால்குலஸை புரிந்து கொள்ளவில்லை
என்றால், because he's only in third standard,
அவன் மூன்றாம் வகுப்பிலே தான் படித்துக்கொண்டிருந்தான்.
That doesn't mean calculus is wrong.
கால்குலஸ் எல்லாமே தவறு என்ற அர்த்தம்.
He has not come to the place where he has understood it.
அதை விளங்கிக்கொள்ள வேண்டிய இடத்துக்கு வரவில்லை.
So reason is like a third standard student.
ஆகவே புத்தி என்பது மூன்றாம் வகுப்பு மாணவனைப் போல.
Faith is like a PhD student.
விசுவாசம் என்பது PhD மாணவனைப் போல.
It is ahead of this reason.
இந்த புத்திக்கும் மேலாக இருக்கிறது.
So don't depend on reason.
ஆகவே புத்தியை சாய வேண்டாம்.
Trust in the Lord.
தேவனை நம்பிக்கையாய்.
Trust in his word.
தேவனுடைய வார்த்தையில நம்பு.
Then it says in verse 6, all your ways acknowledge him.
உன் வழிகளில் எல்லாம் அவர் நினைத்துக் கொள் என்று ஆரவசனத்தில் பார்ப்போம்.
For God's will just in one area.
ஒரே ஒரு பகுதியில் மட்டும்
தற்பொழுது
சாய வேண்டாம். எல்லா பகுதிகளிலும்.
I want to know your will.
ஆண்டவரே சத்தத்தை அறிந்து கொள்ள விரும்புகிறேன்.
Then he will guide you.
அப்பொழுது உன்னை
வழிநடத்துவார். But if you are selective,
ஆனால் நீயாக தெரிந்து கொண்ட காரியம்
என்ன? I want to know your will in this area but not in this area.
இந்த பகுதியில் தான் கர்த்தர் சத்தம் அறிந்து கொள்ள வேண்டும் இதிலே அல்ல என்று சொன்னால்,
I may not know his will.
அவருடைய சத்தத்தை அறிந்து கொள்ள மாட்டார்.
Because this is not like going and picking one thing from a shop.
ஏனென்றால் இது வந்து கடையில் போய் ஒரு பொருள் எடுப்பது போல அல்ல.
Our whole value system has to change.
நம்முடைய முழு மதிப்பீடு மாற வேண்டும்.
Lord, how do you want me to spend my money?
ஆண்டவரே என் பணத்தை எப்படி செலவு செய்ய விரும்புகிறீர்?
Spend my time.
என் நேரத்தை எப்படி செலவு செய்ய
விரும்புகிறீர்? Speak.
நான் எப்படி பேச வேண்டும்?
What sort of things should I meditate on?
எந்த விதமான காரியங்களை கவனிக்க வேண்டும்?
What sort of books should I read?
எந்த விதமான புத்தகங்களை படிக்க வேண்டும்?
Television program should I watch?
எந்த விதமான டிவி நிகழ்ச்சிகளை கவனிக்க வேண்டும்?
What sort of friends should I keep?
எனக்கு எப்படிப்பட்ட நண்பர்கள் இருக்க வேண்டும்?
Which church should I attend?
எந்த சபைக்கு நான் போக வேண்டும்?
What job should I take?
எந்த வேலையை தேர்ந்தெடுக்க வேண்டும்? எல்லாவற்றையும்.
All your ways.
எல்லா வழிகளிலும்
acknowledge him.
அவர் நினைத்துக்
கொள். And he will direct your paths.
அவருடைய வழியை சரிப்படுத்துவார்.
He will make your path straight.
அவருடைய பாதையை சரிப்படுத்துவார்.
Crookedness there.
அதிலே வலிவு நிலைவு இருக்காது.
So there are some wonderful promises like this that God will guide us.
தேவன் நம்மை இப்படி வழிநடத்துவார் என்று சொல்லி சில
அற்புதமான வாக்குத்தத்தை know his will.
அவருடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்.
See, in Jesus' life very often you read this expression.
அடிக்கடி இயேசுவின் வாழ்க்கையில் இந்த வாசகத்தை வாசிப்பீர்கள்.
He did this or this happened so that the scripture might be fulfilled.
வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக இப்படி நடந்தது அப்படி நடந்தது.
The greatest truth in scripture is John 17:23 that God loves me as he loved Jesus.
வேதத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சத்தியம் என்பது யோவான் 17:23 லே தேவன் இயேசுவை நேசித்தது போல என்னையும் நேசிக்கிறார்.
You must say that.
நீங்கள் அதை சொல்ல
God loves me as he loved Jesus.
இயேசுவை நேசித்த போது தேவன் என்னை நேசிக்கிறார்.
That's the greatest truth you must confess till the end of your life.
உன்னுடைய வாழ்க்கையின் முடிவு வரையிலும் இந்த பெரிய சத்தியத்தை தான் அறிக்கை செய்ய வேண்டும்.
Whatever may happen,
உனக்கு என்ன நடந்தாலும்
you cannot understand.
உனக்கு என்ன விளங்கிக் கொள்ளாவிட்டால்
God loves you as he loved Jesus.
இயேசுவை நேசித்தது போல தேவன் உன்னை நேசிக்கிறார்.
And so, ஆகவே if God had a plan for Jesus' life,
இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கைக்கு தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். உனக்கும் எனக்கும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார்.
I was not born accidentally in one place.
Naan didirendra oru edathil naan pirakkavillai.
Jesus was born according to God's plan, so was I and
yes.
You
இயேசு எப்படி உங்களை போல என்னை போலதான் தேவனும் இயேசும் ஒரு தேவ சித்தத்தின்படி பிறந்தார்.
At a particular time in a particular country,
ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட தேசத்தில் பிறந்தார்.
And so you and me,
அதே போலதான் நீங்களும் நானும்.
Every detail of our life God has planned.
நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சிறு காரியங்களையும் தேவன் திட்டமிட்டார்.
Automatically be fulfilled.
ஆனால் அவைகள் தானாக நிறைவேற்றப்படாது.
You have to deny yourself and choose God's will.
நீ ஒவ்வொரு முறையும் உன்னை வெறுத்து தேவ சித்தத்தை தேர்ந்தெடுக்க
வேண்டும். Lord, not my will but thine be done.
ஆண்டவரே, என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே ஆகட்டும்.
If you choose God's will,
தேவ சித்தத்தை எல்லா சூழ்நிலையிலும்,
then it will be fulfilled.
அப்பொழுது அது நிறைவேறும்.
Now there are many things where the Bible is very clear.
பல பகுதிகளிலே தேவ சித்தமானது வேத வசனத்தில் தெளிவாக இருக்கிறது.
We should not tell lies.
நாம் பொய் சொல்லக்கூடாது.
We must love our enemies.
நம்முடைய சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும்.
We must not harm others.
மற்றவர்களுக்கு தீமை செய்யக்கூடாது.
We must not love money.
பணத்தை நேசிக்க கூடாது.
We must not judge others but judge ourselves.
மற்றவர்களை நியாயம் தீர்க்காமல் நம்மை நாமே நிதானம்
செய்ய வேண்டும். Many things.
இப்படிப்பட்ட பல காரியங்கள்.
There are some areas.
சில பகுதிகளில்
God's will is not so clear.
தேவ சித்தமானது அவ்வளவு தெளிவாக சொல்லப்படவில்லை. நான் யாரை திருமணம் செய்ய
வேண்டும்,
இதை செய்யட்டுமா அதை செய்யட்டுமா,
a bit questionable, is this black or white, I don't know,
இது கருப்பா வெள்ளையா எனக்கு தெரியவில்லை,
it looks a bit gray,
சாம்பல் நிறத்தை போல இருக்கிறதே.
So in some of these areas,
இப்படிப்பட்ட சில காரியங்களை,
I want to give you some rules to find out how to find God's will.
தேவ சித்தத்தை தெரிந்து கொள்வதற்கு நான் ஒரு சில வழிமுறைகளை சொல்கிறேன்.
When you are not sure of God's will in some area,
தேவ சித்தத்தை ஒரு சில பகுதிகளிலே நீங்கள் நிச்சயம் இல்லாமல் இருக்கும்போது,
ask yourself these 12 questions.
இந்த 12 கேள்விகளை கேட்டு பாருங்கள்.
And if you want, you can write them down.
வேண்டுமானால் இவைகளை நீங்கள் எழுதிக் கொள்ளலாம்.
Number 1,
முதலாவது
கேள்வி, ask yourself,
உங்களை நீங்களே கேட்டு பாருங்க,
is this thing that you are doing contrary to some New Testament teaching?
நீ செய்கிற இந்த காரியம் புதிய ஏற்பாட்டு போதனைக்கு முரண்பாடானதா இருக்கிறதா?
2 Timothy 3 verse 16 and 17.
2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 16 17 வசனங்கள்.
All scripture is inspired by God that the man of God may be righteous and perfect.
தேவ மனிதன் நீதியுள்ளவனாய் பூரணமாகவடிக்கு எல்லா தேவ வார்த்தைகளும் தேவாவியினாலே அருளப்பட்டவைகள்.
If you know this is contrary to the teaching of the New Testament, then don't do it.
ஆகவே நீ செய்கிற காரியம் புதிய ஏற்பாட்டு போதனைக்கு முரண்பாடானதா இருக்குமானால் அதை செய்ய வேண்டாம்.
That's the first question.
இதுதான் முதல் கேள்வி.
The second.
இரண்டாவது கேள்வி.
Can I do this with a clear conscience?
ஒரு சுத்த மனசாட்சியோடு கூட இதை நான் செய்ய முடிகிறதா?
1 John
3:21. 1 John 3:21.
If our heart does not condemn us, then we have confidence before God.
நம்முடைய இருதயமே நம்மை குற்றப்படுத்தாத இருக்கும் பொழுது தேவனுக்குள்ளாக நாம் தைரியமா இருப்போம்.
As you think of doing that, you find your conscience is troubling you.
இந்த காரியத்தை செய்யும் பொழுது உங்களுடைய மனசாட்சி உங்களை உறுத்துகிறதா?
Don't worry. Don't bother the fact that 100 people tell you to do it. Don't do it.
100 பேர் அதை செய்ய சொன்னாலும் நீ அதை குறித்து கவலைப்பட வேண்டாம், செய்ய வேண்டாம்.
They may have freedom to do it because their conscience doesn't trouble them.
அவருடைய மனசாட்சி அவர்களை உறுத்தாமல் இருக்கிறபடினாலே அவர்கள் அதை செய்வதற்கு சுதந்திரம்
உண்டு. Sensitive conscience.
ஆனால் உனக்கு அதிக உணர்வுள்ள மனசாட்சி இருக்கிறது.
You must live not by their conscience but by your conscience.
அவருடைய மனசாட்சி படி நீ வாழக்கூடாது, உன்னுடைய மனசாட்சி படி தான் நீ வாழ
வேண்டும். Don't judge them.
அவளை நியாயம் தீர்க்க வேண்டாம்.
It may not be sin for them.
அவர்களுக்கு அது பாவமா இல்லாமல் இருக்கலாம்.
It may be sin for you.
உனக்கு அது பாவமா இருக்கலாம்.
In Romans 14 the last 3 verses.
ரோமர் 14 கடைசி 3 வசனங்கள்
very clearly
தெளிவாய் வாசிக்கிறோம்.
Some things are not sin for others but can be sin for us.
ஒரு சில காரியங்கள் அவர்களுக்கு பாவமா இருக்காது, நமக்கு பாவமா இருக்கும்.
Our conscience troubles us.
ஏனென்றால் நம்முடைய மனசாட்சி நமக்கு உறுத்துகிறது.
Third question.
மூன்றாவது கேள்வி.
Is it something I can do for the glory of God?
தேவன் மகிமைக்காக இதை நான் செய்ய முடியுமா?
1 Corinthians 10:31.
1 Corinthians 10:31.
Whatever you do,
நீ என்ன செய்தாலும்,
you eat or drink,
புசித்தாலும் குடித்தாலும்,
all for the glory of God.
எல்லாவற்றையும் தேவன் மகிமைக்காக செய்யுங்கள்.
That's a very good question. This particular thing, can I glorify God with this?
ஆகவே இந்த காரியத்தை செய்வது நிமித்தமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படுமா?
Then a fourth question.
நான்காவது கேள்வி.
Can I do this in fellowship with the Lord Jesus?
ஆண்டவராகிய இயேசுவோடு கூட ஐக்கியப்பட்டு இந்த காரியத்தை செய்ய முடியுமா?
The Bible says in Colossians 3:17.
கொலோசியர் 3:17 வேதம் சொல்கிறது,
everything that we do we must do in the name of the Lord Jesus.
நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் இயேசுவின் நாமத்தினாலே செய்ய வேண்டும்.
So if I can't do this in fellowship with the Lord Jesus,
ஆகவே ஆண்டவராகிய இயேசுவோடு கூட ஐக்கியப்பட்டு இந்த காரியத்தை செய்ய
முடியாது.
நான் இதை செய்ய கூடாது.
I should avoid it.
நான் இதை தவிர்க்க வேண்டும்.
Then
பிறகு
a fifth question.
ஐந்தாவது கேள்வி.
Can I ask God to bless me as I do it?
இந்த காரியத்தை நான் செய்யும் பொழுது தேவனே இதை ஆசீர்வதியும் என்று நான் சொல்ல முடியுமா?
2 Corinthians 9 verse 8.
2 Corinthians 9 verse 8.
Where it says, God can make all grace abound to you that you have an abundance for everything you need to do.
நீ செய்ய வேண்டிய எல்லா காரியத்திலேயும் நீ பெருகும்படியாக தேவன் நம்மீது எவ்வளவோ வல்லமையாக சம்பூர்ணமாக இருக்கிறார்.
Can God give you grace to do this particular thing?
இந்த குறிப்பிட்ட காரியத்தை செய்வதற்கு தேவன் கிருபை கொடுக்க
முடியுமா? Bless you.
அவர் உன்னை ஆசீர்வதிக்க முடியுமா?
As you do this.
இதை செய்யும் பொழுது
If you cannot ask God to bless you as you do this, don't do it.
இதை செய்யும் பொழுது ஆண்டவரே ஆசீர்வதியும் என்று கேட்க முடியவில்லை என்றால் செய்ய வேண்டாம்.
Number 6.
ஆறாவது கேள்வி.
Sixth question.
ஆறாவது கேள்வி.
Will this dishonor God's name?
தேவனுடைய நாமத்துக்கு கலவினத்தை இது கொண்டு வருமா?
The Bible says,
வேதம் சொல்கிறது,
Romans 2:24.
ரோமர் 2:24.
The name of God is blasphemed among the heathen because of you.
உங்கள் நிமித்தமாக புறஜாதிகள் மத்தியிலே தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறதே.
And 2 Corinthians 8.
2 கொரிந்தியர் 8 அதிகாரம்
verse 21.
21 வசனம்.
We must have regard not only for things which are honorable in the sight of the Lord but also in the sight of men.
தேவனுடைய பார்வையில் யோக்கியமாக இருக்கக்கூடிய காரியங்களை மட்டும் செய்வதல்ல மனுஷர் முன்பாகவும் கனமுள்ள யோக்கியமுள்ள காரியங்களை செய்ய வேண்டும்.
If I do this, will it dishonor God's name?
ஆகவே இதை செய்தால் அது தேவனுடைய நாமத்தின் கனவீனத்தை கொண்டு வருமா? அப்படியானால் தவிர்க்க வேண்டும்.
Number 7.
ஏழாவது கேள்வி.
Would I do this if the Lord Jesus were to return right now while I'm doing it?
நான் இந்த காரியத்தை செய்யும் பொழுது இயேசு கிறிஸ்து திரும்ப வந்துவிட்டால் அதை செய்வேனா?
It says in 1 John chapter 2 verse 28.
1 யோவான் 2 அதிகாரம் 28 வசனத்தில் வாசிக்கிறோம்.
When he comes,
அவர் வரும்பொழுது,
we should not be ashamed at his coming.
அவருடைய வருகையினாலே நாம் வெட்கப்படக்கூடாது.
And shrink away.
வெட்கப்பட்டு நாம் தலைகுனியக்கூடாது.
No, we should be able to be bold when he comes.
அவர் வரும்பொழுது நாம் தைரியமுள்ளவர்களாய் அவரை சந்திக்க வேண்டும்.
This particular thing you are contemplating.
ஆகவே எண்ணிக்கொண்டிருக்கிற இந்த குறிப்பிட்ட காரியம்,
would you be happy to be found doing it when Christ comes right now?
இப்பொழுதே கிறிஸ்து வருகிறார் என்று சொன்னால் நீ சந்தோஷமா இந்த காரியத்தை செய்வாயா?
If you say no, I wouldn't do it when
Christ comes. ஐயோ, இயேசு வரும்பொழுது செய்ய மாட்டேன் என்று
சொன்னால் don't do it.
செய்யாதே.
Number 8.
எட்டாவது கேள்வி.
Is it spiritually profitable and edifying?
ஆவிக்குரிய ரீதியிலே அது பக்தி உறுதி உண்டாக்கக்கூடிய காரியமா இருக்கிறதா?
1 Corinthians 6:12.
1 கொரிந்தியர் 6:12.
And 1 Corinthians 10:23.
1 கொரிந்தியர் 10:23.
All things are lawful.
எல்லாம் தகுதியா இருக்கிறது.
But all things do not edify.
எல்லாம் பக்தி உறுதி
உண்டாக்காது. All things are not profitable.
எல்லாமே பக்தி உறுதிக்கு எதுவா இருக்காது.
There are some right things which we still should not do.
சில சரியான காரியங்கள் இருக்கலாம், ஆனால் அதையும் நாம் செய்யாமல்
இருக்கோம். It's not profitable.
ஏனென்றால் அது பயனுள்ளதா இருக்காது.
For example,
உதாரணமா,
he says there about eating too much.
நிறைய சாப்பிடுவது.
There's nothing sinful about it.
அதிலே பாவம்
மட்டுமில்லை. It can make you unhealthy.
ஆனால் அது உன்னை ஆரோக்கியமற்றவனை
மாற்றும். You become a slave to food.
நீ ஆகாரத்துக்கு அடிமையானவனை மாறிவிட முடியும்.
I should not be mastered by anything.
ஆகவே அதனாலே நான் ஆளப்படக்கூடாது.
This particular thing I'm thinking of.
இப்போது நான் இதை எண்ணிக்கொண்டிருக்கிற இந்த காரியம்,
profitable way of spending my time and my money.
என்னுடைய நேரத்தையும் பணத்தையும் செலவு செய்வது ஏதாவது அதிலே பக்தி விருத்தி உண்டாக்குமா?
Number 9.
ஒன்பதாவது கேள்வி.
Will this blunt my spiritual edge? In any way.
ஏதாவது ஒரு விதத்திலே என்னுடைய ஆவிக்குரிய கூர்மையை மழும்பலாக்குமா?
Paul said to Timothy in 2
Timothy 2:15. 2 Timothy 2:15 சொல்கிறார்,
Present yourself to God as a workman who doesn't have to be ashamed.
வெட்கப்படாமல் உன்னை எல்லா விதத்திலும் நல்ல ஒரு தேவ ஊழியக்காரனை உன்னை விளங்க
பண்ணு. This is a sharp instrument.
ஒரு கூர்மையான இயந்திரமாக.
Present yourself to God.
உன்னை தேவனுக்கு கொடு.
Avoid things which will hinder you from being a useful vessel in God's hand.
நீ தேவனுடைய கரத்திலே பிரயோஜனமான ஒரு பாத்திரமா இருப்பதை தடுக்கக்கூடிய எந்த காரியத்தையும் நீ தடுத்து.
Goes on to say, if you cleanse yourself, you can be a useful vessel.
நீ இவைகளிலிருந்து உன்னை சுத்திகரித்துக் கொண்டால் நீ பிரயோஜனமான பாத்திரமாய் மாறுவாய்.
And then number 10.
பத்தாம் காரியம்.
Will this cause other people to stumble?
இந்த காரியம் மற்றவர்களை இடறச் செய்கிறதா?
In Romans 14 and verse 13.
ரோமர் 14:13.
It says there.
அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
Let us not put an obstacle or a stumbling block in a brother's way.
ஒரு சகோதரனுடைய வழியிலே நாம் தடைக்கல்லையோ இடர்களுக்கான கல்லையோ போட வேண்டாம்.
Let us not do something, even eating something, which will cause another person to stumble.
இன்னொருவனை இடரச் செய்யத்தக்கதான ஒரு காரியத்தை கூட நாம் சாப்பிட வேண்டாம்.
1 Corinthians 8 verse 9.
1 கொரிந்தியர் 8:9.
So we should consider. I'm not saying that we should try to please everybody in the world.
உலகத்தில் எல்லாரையும் பிரியப்படுத்த வேண்டும் என்று நான் சொல்லவில்லை.
Some things we do will always cause people to stumble.
சில காரியங்களை நாம் செய்கிறோம் அது எப்பொழுதுமே மற்றவர்களை இடரச் செய்யும்.
But we should avoid it if there is no benefit from it.
ஆனால் அதிலிருந்து ஒரு நன்மை இல்லை என்று சொன்னால் அதை தவிர்க்க வேண்டும்.
I have to please God and other people are offended, I can't do anything about it.
அதனால் சில சமயத்திலே தேவனை நான் பிரியப்படுத்துகிறேன் அது மற்றவர்கள் இடையில் உண்டாக்குமானால் அதை பற்றி நான் கவலைப்பட தேவையில்லை.
11. What do wiser brothers think about this?
ஞானமுள்ள சகோதரர்கள் இதை குறித்து என்ன
எண்ணுகிறார்கள்? Many verses in Proverbs concerning this.
இதை குறித்து अनेक வசனங்கள் நீதிமொழிகளில் இருக்கிறது.
Proverbs 11:14.
நீதிமொழிகள் 11:14.
Proverbs 15:22.
நீதிமொழிகள் 15:22.
Proverbs 24:6.
நீதிமொழிகள் 24:6.
Wise counsel we should go to war.
ஆலோசனையினால் ஞானமுள்ள ஆலோசனையினாலே யுத்தத்துக்கு போக வேண்டும்.
Many counselors there is safety.
திரளான ஆலோசனையினாலே பாதுகாப்பு உண்டு.
Consult other wiser brothers.
அங்கே அதிக ஞானமுள்ள சகோதரர்களை நீங்கள் போய் ஆலோசனை பெறுங்கள்.
Young brothers.
வாலிப சகோதரர்களை.
Not young brothers.
வாலிப சகோதரர்களை போய் ஆலோசிக்க
வேண்டும். Rehoboam consulted young brothers and split the kingdom.
ரெகோபயாம் மற்ற வாலிபர்களுடைய ஆலோசனை பண்ணி அந்த ராஜ்யத்தை பிரித்து விட்டான்.
Godly wiser brothers.
தேவ பக்தியுள்ள ஞானமுள்ள சகோதரர்களை ஆலோசனை
கேளுங்கள்.
அவளுக்கு கீழ்படிய வேண்டும். நீ தேவனுக்கு தான் கீழ்படிய வேண்டும்.
There is nothing wrong in taking advice from 10 godly brothers.
ஆனால் 10 தேவ பக்தியுள்ள சகோதரர்களிடத்திலிருந்து ஆலோசனை பெறுவது நல்ல நல்லதுதான்.
Last of all.
கடைசியாக.
Which is the ultimate test.
இதுதான் கடைசி சோதனை.
Do you feel free in your spirit to do it?
இதை செய்வதற்கு உங்களுடைய ஆவியிலே ஒரு விடுதலை இருக்கிறதா?
Do you feel free in my spirit to do this?
என்னுடைய ஆவியிலே ஒரு விடுதலை இருக்கிறதா?
1 John 2 verse 27.
1 யோவான் 2:27.
You don't need anyone to teach you.
உனக்கு யாரும் போதிக்க வேண்டியதில்லை.
The Holy Spirit, the anointing will teach you all things.
நீங்கள் பெற்ற அந்த அபிஷேகமே உங்களை சகலவற்றையும்
குறித்து போதிக்கும். So you need to ask yourself.
ஆகவே இதுதான் நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி.
Do I feel free in my spirit to do it?
இதை செய்வதற்கு என்னுடைய ஆவியிலே ஒரு விடுதலை இருக்கிறதா?
And if you feel free in your spirit to do it,
உங்களுடைய ஆவியில் விடுதலை இருக்குமானால்,
after having gone through this checklist,
இந்த சோதனை பட்டியலை நீங்கள் கடந்து சென்றீர்களானால்,
and you say yes,
ஆம் என்று சொல்வீர்களானால்,
then you can go ahead and do it.
நீங்கள் கண்டிப்பாக போய் செய்யலாம்.
I'm not saying you'll never make a mistake.
தவறே செய்ய மாட்டீர்கள் என்று சொல்லவில்லை.
Very often God allows us to learn from our mistakes.
அடிக்கடி நம்முடைய தவறுகளிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ள தேவன் அனுமதிக்கிறார்.
I have made many mistakes in my life.
என்னுடைய வாழ்க்கையில் அநேக தவறுகளை
செய்திருக்கிறேன். Even when I was sincere.
நான் உண்மையா இருந்தபோதிலும் கூட,
பட் பிகாஸ் ஐ வாஸ் சின்சியர்,
நான் உண்மையா இருந்தபடி
those mistakes did not destroy me.
அந்த தவறுகள் என்னை கெடுக்கவில்லை.
And because I was quick to come back to God and say, Lord, I made a mistake, forgive me.
ஆண்டவரே, நான் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னிம் என்று சொல்வதற்கு தீவிரமாக இருந்தபடினால்,
mistakes in my speech and my actions,
என்னுடைய பேச்சிலே, என்னுடைய செய்யிலே,
in my assessment of people,
ஜனங்களை குறித்து நான் நிதானிக்கிற நிதானிப்பிலே,
many mistakes,
பல தவறுகளை செய்திருக்கிறேன்.
But as soon as I realize it, I come to God and say, Lord, forgive me.
அதை உணர்ந்த மாத்திரத்திலே ஆண்டவரே, என்னை மன்னிம் என்று
கேட்டிருக்கிறேன். Wonderful. He cleanses, he does not remember the past.
அவர் நம்மை சுத்திகரிக்கிறார், கடந்த காலத்தை அவர் நினைப்பதில்லை.
He brings us back into his perfect will.
அவர் தம்முடைய பூரண சத்தத்துக்குள்ளே நம்மை கொண்டு வருகிறார்.
God has got a perfect plan for your life.
ஆகவே தேவன் வாழ்க்கைக்கென்று பரிபூர்ண திட்டத்தை வைத்திருக்கிறார்.
It must be your passion to fulfill it.
அதை நிறைவேற்றுவதற்கு உனக்கு அபிலாஷம் இருக்க வேண்டும்.
Come to the end of your life and stand before God.
வாழ்க்கை முடிவிலே வந்து தேவன் முன்பாக நிற்கும் பொழுது,
and God says, well done, good and faithful servant.
நல்லது, உண்மை உத்தமுள்ள ஊழியக்காரனே,
you fulfilled my will.
நீ என் சித்தத்தை நிறைவேற்றினாய்.
Will you pray that God will help you to fulfill his will in your life?
தேவன் தம்முடைய சித்தத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற முடிய ஜெபிப்பாயா?
Stop for a moment and pray.
சற்று நேரம் சிந்தித்து பார்.
Lord,
ஆண்டவரே,
help me to fulfill your will in my life.
என் வாழ்க்கையில் உன்னுடைய சித்தத்தை நிறைவேற்ற உதவி செய்.
In Jesus name.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
God bless you.
ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.